भक्ति विनोदाय सच्चिदानंद नामने गौर शक्ति स्वरूपाय रूपानुगवराय दे हरे कृष्णा। सो இந்த ஸ்லோகத்துல வந்து பொருளூர்ல ப்ரோபா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாங்க, வியாசதேவர் வந்து ஆன்மீக குருவான ஸ்ரீ நாரத முனிவரின் அறிவுரைப்படி. சோ வியாசதேவர் வந்து கிருஷ்ணாவோட சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். வியாசர் வந்து அவருடைய மன போன போக்கில் பண்ணல, பகவானுடைய அவதாரமா இருந்தா கூட அவருடைய குரு சொல்றதை ஃபாலோ பண்ணாங்க. நாரத முனிவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய அறிவுரைப்படி தான் அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பக்தி தொண்டு பண்ணிச்சது வந்து நம்மளுடைய சொந்த விருப்பு விருப்பு பண்ணுறதில்லை. நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயத்தை வரக்கூடிய ஆச்சாரியர் என்ன சொன்னாங்களோ, ஆன்மீக குரு என்ன சொன்னாங்க, பிரபுபாத் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆன்மீக வாழ்க்கையில் அவங்களுக்கு தோண காரியெல்லாம் பண்ணுவாங்க. இந்த பக்தி பண்ணுறேங்கிற பேரில் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செயல் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே வந்து சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய ஆச்சாரியன்மார்ட்டிருந்து கேட்கணும், ஆன்மீக குருட்டிருந்து கேட்கணும், பிரபுபாதருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவருடைய போதனைகளை ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து பக்தி வினோத் தாக்கருடைய மறைவு தினம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப மங்களகரமானார் வைஷ்ணவர்களுக்கு. ரெண்டு ஆச்சாரியர் பக்தி வினோத் தாக்கரும் கதாதர் பண்டிட். ஸோ நம்ம முதல்ல டைம் இல்லை, நம்ம இன்னைக்கு பக்தி வினோத் தாக்கர் மட்டும் பார்த்தோம். ஸோ பக்தி வினோத் தாக்கூர் நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர். ஒரு காலகட்டத்தில் வந்து வைஷ்ணவம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேலி கூத்து மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு தோண்டியிருந்தாங்க. இந்த நாம சங்கீர்த்தன அந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வந்து முதல் சைத்தன்ய மகாபிரபு பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு கிராமத்திலும் நகரத்திலையும் சகாக்களோட சைத்தன்ய மகாபிரபு வந்திருந்தாங்க. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்திரம் யக்ஞம் சங்கீர்த்தன பிராய. இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை வந்து ஒரு கிராமத்திலையும் நகரத்திலையும் ஏதோ ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக பகவான் சைத்தன்யம் வந்திருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு போதனைகள் வந்து எல்லா கிராமத்திலும் நகரத்திலும் பரவினாங்க. அவருடைய சகாக்கள்லாம் நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், அதுக்கப்புறம் 6 கோஸ்வாமிகள், அதுக்கப்புறம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பலதேவ் வித்யாபூஷன், இந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்தில் மிக மிக ஒரு வைராக்கியமான ஒரு உன்னதமான ஆச்சாரியர்கள் இருந்த சம்பிரதாயம் நம்முடைய கௌடிய சம்பிரதாயம். அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சுது. என்ன ஆயிடுச்சுன்னா, பக்தி வினோத் தாக்கூர் சுமார் ஒரு 170 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 170-200 வருஷத்துக்கு முன்னாடி தான் பக்தி வினோத் தாக்கூர் தோன்றினர். நமோ சச்சிதானந்த பக்தி நமோ சச்சிதானந்த நமோ பக்தி வினோதாய நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி ஸ்வரூபாய ரூபானுகவராயது. கௌர சக்தி சைத்தன்யமா அப்படி சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம் பக்தி வினோத் தாக்கூர். ரூபானுகவராயது ரூபரவோ சுவாமியுடைய தத்துவங்களை, நம்முடைய ஆச்சாரியருடைய நம்ம சம்பிரதாயத்துடைய தத்துவங்களை திரும்பவும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக பகவான் வந்து பக்தி வினோத் தாக்கூர் இங்கே ஆரம்பிச்சிருந்தார். நம்ம ஆச்சாரியர் எல்லாமே வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது, எல்லாருமே பகவானுடைய நித்தியமான சேவையில் இருக்கிற கோபிகள், மஞ்சரிகள், கோபிகளுடைய சேவைகள், ரூப மஞ்சரி, அனங்க மஞ்சரி, இந்த மாதிரி ஒரு மஞ்சரியாட்டு நம்முடைய ஆச்சாரியரை வந்திருக்கிறது. நம்முடைய ஆச்சாரியரை வந்தாங்க. அப்போ பக்தி வினோத் தாக்கூரர் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய சமயத்தில் என்ன இருந்ததுன்னா, நிறைய அப்ப சம்பிரதாயங்கள், போலியான சம்பிரதாயங்கள், நான் சைத்தன்யமா அப்படி ஃபாலோவர் சொல்லிட்டு நான் சைத்தன்யமா பின்பற்றுறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சைத்தன்யமா போய் இமிட்டேட் பண்ணுவாங்க, நகல் பண்ணுறது, அவர் மாதிரியே வேஷம் போட்டுக்கிறது, அப்புறம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் தப்பு தப்பாக சொல்கிறது, பக்தியோட தத்துவங்களை மாற்றி சொல்கிறது, தான் மன போன போக்கில் எல்லாம் பண்ணுறது, பவுலுக் ஆவ்லா பவுலுக்கா சகி பகி அப்புறம் கௌரங்க நகரி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13 அப்ப சம்பிரதாயங்கள், போலியான சம்பிரதாயங்கள். ஸோ இவங்களுடைய செயலால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்க மத்தியில் வைஷ்ணவர்னாலே ஒரு 60 தக்க ஒரு நபர்களாக பார்க்க ஆரம்பிச்சோம். இவங்களா சும்மா வேஷம் போடுறவங்க, கபடதாரிகள், நாடகம் போடுறவங்க, இவங்க வயிற்று பழப்பகை எல்லாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு வைஷ்ணவனுமே ஒரு மோசமான சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த டைமில் அந்த நேரத்தில் தான் வந்து பகவான் வந்து பக்தி வினோத் தாக்கூர் அனுப்பிச்சிருந்தோம். ஸோ பக்தி வினோத் தாக்கூர் அவர் வந்து அவர் ஒரு சன்னியாசி இல்லை, பின் அவர் ஒரு பெரிய பிராமின் ஸ்காலர் இல்லை. பட் ஆனால் அவர் வந்து ஒரு கிரகஸ்தர். ஸோ கிரகஸ்தா ஃபேமிலி வந்தாலும் ஒரு பெரிய ஆச்சாரியர் குருமாராக இருந்தார் பக்தி வினோத் தாக்கூர். அவருக்கு ஃபேமிலி இருந்தது, குழந்தைங்க இருந்தாங்க. அவர் மேஜிஸ்ட்ரேட், பெரிய ஜட்ஜு, நீதிபதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 20 மணி நேரம் பக்கம் வந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அவருடைய தினோடைய ஷெட்யூல், அவருடைய தினசரி நடவடிக்கைகளை பார்த்தோன்னா, காலை எழுந்திரிக்கிறது, சாண்டிங் பண்ணுறது, ஆரத்தி பண்ணுறது, பிரசாதம் சாப்பிட்றது, பின்ன கோர்ட்டுக்கு போகிறது, கேஸ் ஃபைனலைஸ் பண்ணுறது, அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வர்றது, புக்ஸ் எழுதுறது. கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட புக்ஸ் எழுதியிருக்காங்க பக்திவினோத் தாகூர். பக்திவினோத் தாகூர் வந்து ஸ்காலர், அவர் வந்து நல்ல பாண்டித்யம் உள்ளது. சான்ஸ்கிருத்திலேருந்து இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணாங்க, பெங்காலில் நிறைய புக்கு மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. அவருடைய அந்த புஸ்தகம், அதனால தான் அவருக்கு பக்தி வினோத் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தீங்க. அவருடைய அந்த டேலண்ட், பக்தியை வந்து எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க நல்லா. கிட்டத்தட்ட பெங்கால் முழுவதும், பெங்கால்லாம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு கிராமத்துலேயும் நகரத்துலேயும் நாமகட்டா சொல்கிறோம் இல்லையா, நாமகட்டா சின்ன சின்ன, இப்போ நம்ம பக்தி விஷயம்லாம் பண்ணுறோம் இல்லையா, இந்த சின்ன சின்ன நாமகாட்ட மையங்களில் ஃபஸ்ட்டு பக்தி வினோத் தாகூர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நித்யானந்தருடைய அந்த டீச்சிங், அதாவது கௌர சக்தி சுரூப்பாய, அந்த சைத்தன்யம் அப்படி சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அப்படி தோன்றதுனாலையும், ரூபகோசாமியோடைய அந்த கோசாமியோட போதனைகளை வந்து, நித்யானந்தருடைய போதனைகளை வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் கொண்டு போய் சேர்த்த முக்கியமான ஒரு பங்கு வந்து பக்தி வினோத் தாகூர் தான் சரி. பக்தி வினோத் தாகூருடைய அந்த அவருடைய அந்த இது இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் கிருஷ்ணன் வளர்ந்துருக்காரு. அந்த பக்தி வினோத் தாகூருடைய இதுதான் நம்ம பிரபுபாவை வந்து ஃபாலோ பண்ணோம். அப்பயும் பக்தி வினோத் தாகூர் சொன்னாங்க, பக்தி வினோத் தாகூருடைய கனவு என்ன வந்ததுன்னா, இந்த நவதீபத்தில் வந்து நிறைய வெளிநாட்டுக்காரங்க, அமெரிக்கர்கள், ஜெர்மன்காரங்க, ரஷ்யாக்காரங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போவாங்க. அவருடைய அந்த கனவு வந்து யார் நினைவுப்படுத்தினாங்க, சில பிரபுபார். பக்தி வினோத் தாகூர் ஆச்சாரியர் வந்து மூணு காலம் அறிஞ்சவங்க. இப்போ என்ன நடக்குது, முன்னே என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, எல்லாமே அவங்களால யூகிச்சு சொல்ல முடியும். அப்போ பின்னாடி வந்து இந்த மாதிரி இன்னும் நிறையா கிருஷ்ணவர்கள் வந்து வளரும். ஸோ பக்தி வினோத் தாகூருக்கு ஒரு ஆழ்ந்த விருப்பம், ஆழமான விருப்பம் என்னென்னா, அவருக்கு நிறைய குழந்தை இருந்தாங்க, ஆனாலும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குழந்தை வேணும். அந்த பையனை வந்து நான் கிருஷ்ணருக்கா முழுதும் முழுமையாக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. எப்படி வந்து கருதம முனிவர், கருதம முனிவருக்கும் தேவபுதிக்கு வந்து பகவான் கபிலர் குழந்தை வருவாங்க, தெய்வீகமான குழந்தை, சாங்கிய தத்துவத்தை போதிச்சார் பகவான். அது மாதிரி முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வை போதிக்கிறதுக்கே தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு பக்தி வினோத் தாகூர் ஜெகநாதத்தில் பிரார்த்தனை பண்ணாங்க. பக்தி வினோத் தாகூர் வந்து ஒரிசாவில் இருந்தப்போ, நம்ம ஜெகநாத தேர் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கௌடிய மட்டம் இருக்கும், அந்த வீடு தான் அவங்க தங்கியிருந்தது. அப்போ அந்த கோயிலில் நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பும் பக்தி வினோத் தாகூர் கொடுத்துருந்தாங்க. பாருங்க, அவர் ஒரே சமயத்தில் எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாரு. அவர் கிரகஸ்தனாக இருந்தால் கூட கோயில் நிர்வாகம் பண்ணுறாங்க, தன்னுடைய சாதனா பண்ணுறாங்க, இதுக்கடையில் புஸ்தகம் மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு கிரகஸ்தாக்கு எக்ஸாம்பிள். இப்போ கிரகஸ்தானா பிரபு என்னால் முடியாது, எனக்கு வந்து சர்வீஸ் பண்ண டைம் இல்லை, இல்லை எனக்கு வந்து டெம்பிளுக்கு வர டைம் இல்லை, எனக்கு ஆஃபீஸ் டைமே சரியாக இருக்குது அப்படி சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கிரகஸ்தாசிரமம் வந்து எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா சர்வீஸும் முக்கியம் எனக்கு, என் ஃபேமிலியும் முக்கியம், என்னுடைய பர்சனல் சாதனா முக்கியம், அப்புறம் என்னால் முடிஞ்சளவு ப்ரோபாக்கு நான் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், ப்ரோபாக்கு எதாவது நான் செய்யணும், ப்ரோபாடு இயக்கத்துக்கு நான் எதாவது செய்யணும், ப்ரோபாடு புஸ்தகங்களை விநியோகம் பண்ணணும், ப்ரோபாடு புஸ்தகங்கள விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், எல்லாத்தையும் வந்து சமமாக அப்படி நடத்தினா தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லாட்டி நம்ம அப்படியே ஒரு காலத்தில் ஒரு சாமி வரும்போது அப்படி தலையில் கழிச்சு உட்காந்துருவோம், எனக்கு ஒன்றும் பண்ண முடியலையே, ஒரு பிரபு எனக்கு கோயிலுக்கு வரலாதனால ஆன்மீகத்தில் பலவீனம் ஆயிடுவோம். பக்தர் சங்கம் இல்லையில, பக்தர் சங்கம் இல்லைன்னா ஆன்மீகத்தில் பலவீனம் ஆயிடுவோம். தென் வேலை வெளியே போய் வேலை பண்ணி நமக்கு பண்ட டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், ஐயோ என்ன இப்படி ஆகிடுதுன்னு, நான் ஏன் இப்படி இருக்கேன், அப்போ நான் இது சரியாக பயன்படுத்திக்கல. ஸோ பக்தி வினோத் தாகூர் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கார் ஒரு கிரகஸ்தல், ஒரு கிரகஸ்தல் வந்து ஒரு குரு ஆச்சாரியாக இருந்தார் இல்லையா. சைத்திரமா அப்போ சொல்கிறாங்க இல்லையா, கிபா விப்ரா கிபா நாசி சூத்ரஹானா ஹே கிருஷ்ண தத்துவ வேதே ஹே குருபாய். நீங்கள் நம்ம என்னவா இருக்கணும் முக்கியம் இல்லை, நம்ம கிரகஸ்தராக இருக்குமா, பிரம்மச்சாரியாக இருக்குமா, சன்னியாசியாக இருக்குமா, ஆனால் நம்ம கிருஷ்ண தத்துவங்களை வந்து சொல்லலாம் எல்லாருக்கும், அதுக்கு எந்த வித தகுதியும் தேவையில்லை. சைத்தன்மா அப்படி விருப்பாதான். கூர்ம பிராமணர் வந்து பிரார்த்தனை பண்ணுறார் சைத்தன்மாவுக்கிட்ட, அவர் கிரகஸ்தரவர். சைத்தன்மாவுக்கு தென்னிந்திய யாத்திரை வந்திருக்கும் பொழுது கூர்ம பிராமணர் பிரேயர் பண்ணார், நான் வந்து உங்க கூட வந்துடுறேன், எனக்கு பௌதிக வாழ்க்கை பிடிக்கல. சைத்தன்மா சொன்னா, இல்லை இல்லை நீ என் கூட வரக்கூடாது, நீ வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கணும், இருந்து கிருஷ்ண தத்துவங்களை பிரச்சாரம் பண்ணி சொன்னார். அந்த போதனை அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான், எல்லா கிரகஸ்தருக்கும் கொடுத்தது சைத்தன்மா அவருக்கு கொடுக்கறது மாதிரி. கிரகஸ்தர் என்ன பண்ணும், எல்லாம் விட்டு போக முடியாது, மேரேஜ் பண்ணியாச்சு இல்லையா, எனக்கு ஒய்ஃப் வேணாம், எனக்கு குழந்தை வேணாம்னு சொல்ல முடியாது. ஸோ பிரம்மச்சாரிய லைஃப்பில் ஓகே, பிரம்மச்சாரிய லைஃப்பில் பிரம்மச்சாரிய வாழ்க்கை வேறு ஒன்றும் இல்லை, குருவுக்கு சேவை பண்ணும், பகவானுக்கு சேவை பண்ணும், அவ்வளோதான். நான் கிரகஸ்தராகிட்டா அதை விட முடியாது, ஆனால் அதே சமயம் பௌதியத்திலையும் போய் மாட்டிக்கக்கூடாது, அது வந்து சமமாக அப்படியே நடத்தணும். கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கணும், அதே சமயம் இல்லாமல் இருக்கணும். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தத்த கரோதிய லிப்பியதே நச பாபை பத்ம பத்திரை பாம்பசா. பத்திரம்னா தாமரை, பத்திரம்னா இல்லை. இந்த தாமரை இல்லைன்னு தண்ணி ஒட்டவே செய்யாது. அதே சமயம் எப்பனாலும் விழுந்துடும். கோவிந்ததாஸ் பாடுறார், கமத கமல தல ஜல ஜீவன டலமல. இந்த வாழ்க்கை வந்து தாமரையில் உள்ள தண்ணி மாதிரி தான், அது ஒட்டவும் செய்யாது, சீக்கிரம் விழவும் செஞ்சிடும். அந்த மாதிரி தான் பௌதிக வாழ்க்கை. பௌதிக வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை, எப்பனா விழுவோம். அதே சமயத்தில் ஒரு பற்றோடு ஒரு பற்றுதலாக இருக்கக்கூடாது. நம்ம பற்றுதலில் கிருஷ்ணா மேலே வச்சுக்கணும். நம்ம குழந்தைங்க நம்ம எல்லாருமே வந்து கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணும். ஸோ பக்திவினோத் தாகூர் அதான் பண்ணாங்க. அவங்க அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வரச்சே வந்து அவங்க வீட்டில் ஒரு பையன் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஆர்த்தி பண்ணுவாங்க, ஒருத்தர் கீர்த்தன் பண்ணுவாங்க, அம்மா வைஃப் வந்து பகவானுக்கு பிரசாதம் போகா பண்ணுவாங்க. தென் அவர் சொன்னார், என் வைஃப் என் வீடு வந்து வைகுண்டம், அது வைகுண்டம். இங்கே எல்லாமே இருக்கே வைகுண்டத்தில் தானே பண்ண போகிறோம். இந்த பௌதிக லோகத்தில் வந்து ஒரு ட்ரைனிங் தாங்க. இந்த பௌதிக லோகத்தை நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். இங்கே பக்தி தொண்டு பண்ணி பகவான்கிட்ட போகலாம், இங்கே மாயில் விழுந்து இங்கே மாட்டின்ட்டுருக்கலாம். வெளியில் உள்ளவங்களுக்கு இது மாயா உலகம். ஸோ நமக்கு வந்து இது ஒரு ட்ரைனிங் பீரியட். இங்கே நம்ம நல்லா பயிற்சி எடுத்தோம்னா குருவோடைய அறிவுரையில் குருவோடைய ஆசீர்வாதத்தில் ப்ரோபா சொன்னதெல்லாம் அப்படி பயிற்சி எடுத்துன்னு வந்தால் நம்ம ப்ரோபா நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டே வர்றேன். அப்புறம் பவான் அடிச்சுன்னு போய்டும். குரு ஆன்மீக குரு வந்து கிருஷ்ணனை கூட்டின்னு போய்டும். ஸோ அதனால் பக்தி நோத்தாக என்ன சொன்னால் என்னோடய வீடு வைகுண்டம்னு. ஸோ நம்ம வீடை வந்து வைகுண்டமாக வச்சுக்கலாம், ஹோம் தியேட்டராக வச்சுக்கலாம், நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. சில வீட்டில் வந்து பெரிய பெரிய ஸ்க்ரீன் வச்சு டிவி சீரியல் ட்ராமா இந்த டான்ஸுக்கு மார்க் போடுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. குழந்தைய வந்து சின்ன குழந்தை வந்து பக்தி பண்ணணும் இல்லையா. அஞ்சு வயசுலேருந்தே சொல்கிறார் பிள்ளாதமராஜ், கோமாரம் மாக்கிறதே பிரஜா. அஞ்சு வயசுலேருந்தே குழந்தைக்கு பக்தி பண்ண சொல்லிக் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, குழந்தைய டான்ஸ் ஆடிவிட்டு மார்க் போட்டிருக்கான், டீச்சர் மார்க் போடுறாங்க, டிவியில் மார்க் போடுறாங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியோ என் பொண்ணு டான்ஸ் ஆடின சினிமா பாட்டு. இதுதான் மெட்டீரியல் வேல்ட் பௌதிக லோகம். கிருஷ்ண பக்தர் என்ன பண்ணுவாங்க, அதே பௌதிக லோகத்தில் தான் இருக்காங்க. தன்னை குழந்தைக்கு வந்து ஹரே கிருஷ்ணன் சொல்லிடுவாங்க, ஆர்த்தி பண்ண சொல்லித்தராங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஆர்த்தி பண்ணு, நீ துளசி ஆர்த்தி பண்ணு, சாண்டிங் பண்ணு, கீர்த்தன் கேளு, கீர்த்தன் பாடணும், ஸ்லோகா படிக்கணும். அது வந்து வைகுந்தம். நம்ம உணர்வில் தான் இருக்குது. நம்ம வீடை வந்து வைகுந்தமாக வச்சுக்கிறோமா இல்லை ஹோம் தியேட்டராக வச்சுக்கிறோமா, நம்ம உணர்வில் தான் இருக்குது. ஸோ பக்தி வினோத் தாகூர் வந்து ஒரு எக்ஸாம்பிள், மிக சிறந்த ஒரு உதாரணமாக வாழ்ந்தார் எல்லா விஷயத்திலையும். பிரச்சாரத்தில் ஆகட்டும், புத்தகங்களை மொழிபெயர்ப்பிலாகட்டும், சாதனா பக்தி பண்ணுறதுலாகட்டும், ஃபேமிலியை நடத்துறதுலாகட்டும், கோயிலை நிர்வாகம் பண்ணுறதுலாகட்டும், எல்லா விதத்திலையும். அதுதான் ஆச்சாரியர். ஆச்சாரியர் வந்து சும்மா வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறதில்லை. ப்ரோபா வந்து நீங்களாம் கீர்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. முதல் ப்ரோபா கருத்தை எடுத்து கீர்த்தனை பண்ண இல்லையா. ப்ரோபா வந்து அவர் வந்து ஒரு சும்மா ஒரு போதகர் கிடையாது, சும்மா அப்படி பேசிட்டு போகிறதில்ல. நிறைய பேர் அந்த மாதிரி வெளியில் பண்ணுவாங்க. பெரிய வந்து பார்த்தா பெரிய பெரிய பாவத சப்தாகலாம் பண்ணுவாங்க, நல்லா பைசா வாங்கிக்குவான், பாவத சப்தா மட்டும் போயிட்டே இருப்பான். ஸோ ப்ரோபா அந்த மாதிரி செய்யலை. ப்ரோபா முதல் ஒரு அவரும் ஒரு எக்ஸாம்பிளரியாக இருந்தார். அவர் கீர்த்தனை பண்ணார், அவர் பிரசாதம் எப்படி பண்ணணும்னு காமிச்சாங்க இல்லையா. அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணணும்னு காமிச்சாங்க. அவர் எப்படி அவர் புஸ்தகத்தை அவரே படித்தாங்க, புஸ்தகம் படிக்கிறது அவ்வளோ முக்கியம்னு காமிச்சாங்க. எல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ப்ரோபா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எக்ஸாம்பிளரியாக காமிச்சு. அதுவும் அவருடைய சீடர்கள் இன்னும் அவ்வளோ உற்சாகமாக இருக்காங்க. நமக்கு அவ்வளோ உற்சாகம் இல்லை பார்த்தீங்களா. குரு மகாராஜ் அப்பவும் எவ்வளோ உற்சாகம் இருக்காரு, ஏன்னா ப்ரோபா ஒரு விஷயம் பார்த்து பார்த்து அந்த உற்சாகம் இருக்குது. ப்ரோபார்ட் இருக்கிற அந்த உற்சாகம் வந்து அவருடைய சீடர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ப்ரோபார் நேசிக்கிறாங்க, அந்தளவுக்கு அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டாங்க ஒரு இப்படி தான் இருக்கணும். இப்படி பக்தி வினோத் தாகூரை வந்து அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட், தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் பகவானுக்கு அர்ப்பணித்து கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணிட்டார். நிறைய லீலைகள் இருக்குது அவருடைய இதில். ஏழாவது கோஸ்வாமின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது பக்தி வினோத் தாகூரை பற்றி, செவன்த் கோஸ்வாமி. அதில் ஃபுல்லாக அவருடைய கதையெல்லாம் வரும். ஒரு சமயம் வந்து ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பேய் இருக்கு, பேய். ஜனங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வழிபடுவான், பேயை வழிபடுவான், இயற்கையை வழிபடுவான், பகவானை விட்டுடுவான். பகவானை தவிர மீது எல்லா வழிபாடும் செய்வாங்க கழிவுகத்தில். கிருஷ்ணரை வழிபாடு மட்டும் மறந்து போயிடுவான், மற்ற எல்லா வழிபாடும் செய்வாங்க. அந்த கிராமத்தில் ஒரு பேயை போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. பக்தி வினோத் தாகூருக்கு என்னது, நம்ம வைஷ்ணவத்தை எல்லாருக்கும் பண்ண வைக்கணும். பக்தி தொண்டு பாவத தர்மம், பாவத தர்மத்தை விட்டு வேற பண்ணி என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை, நஷ்டம் தான் ஆத்மாவுக்கு. அப்போ ஆத்மாவுக்கு சந்தோஷம் என்ன தரும், பாவத பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான், பாவதம் பண்ணுறது தான், பக்தி தொண்டு பண்ணுறது தான். அப்போ பாவதத்துடைய மகிமைகளை இந்த ஜனங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப மனசில் விருப்பம். இவங்களை எப்படியாவது பாவத தர்மத்தை ஃபாலோ பண்ண வைக்கணும். அப்போ ஒரு பிராமணர் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பக்தி வினோத் தாகூர்கிட்ட வந்து உதவி கேட்டு வர்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நீ போய் அந்த மரத்துக்கடியில் உட்காந்து தினமும் பாவதம் வாசிக்கணும். தொடர்ந்து 30 நாளைக்கு தினமும் பாகவதம் வாசிக்கணும், முதல் காண்டத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ஸ்டாப் நிறுத்தவே கூடாது, படிச்சுட்டே இருப்போம். இவர் போய் அந்த மரத்து மேலே அந்த பேயை உட்காந்துட்டு இவர் தினம் பாகவதம் வாசிட்டே இருந்தார். கடைசி நாளே கடைசி ஸ்லோகம், பாகவதத்தினுடைய கடைசி ஸ்லோகம், நாம சங்கீர்த்தனுடைய மகிமைகள். அப்படி படிக்கச்சவர் வந்து அந்த பேய் வந்து அதனுடைய சரீரத்தை விட்டு நாலு பேயோட வகிந்து போகும். அப்போதான் ஜனங்களுக்குலாம் புரிஞ்சுது. ஸோ இப்போ ஒரு நல்ல தர்மத்தை நம்ம மறந்து போய் விட்டுட்டோமே நம்ம. அப்போ அன்னையிலேருந்து பக்தி வினோத் தாக்கருடைய அறிவுரை ஏற்றுந்தாங்க. அவனும் பகவத தர்மம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. இன்னொரு சமயம் ஒரு பிசகிசேன் ஒரு யோகி, அவன் என்ன பண்ணிட்டான், நான் தான் விஷ்ணுடைய அவதாரம் சொல்லிட்டு இருந்தான். நான் விஷ்ணுடைய அவதாரம், கூட ரெண்டு பேரும் வச்சுட்டான், இவன் பிரம்மா இவன் சிவன், இவன் பிரம்மா சிவன், நான் வந்து கலியுகத்தில் நான் விஷ்ணு அவதாரம் பண்ணியிருக்கேன், நான் வந்து மிளேச்சர்கள்லாம் அந்த டைமில் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணாங்க, அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிட்டு போகிறேண்ணா அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் சில யோக சித்தியெல்லாம் பண்ணான், சில சாம்பல் கையிலேருந்து வர வைக்கிறது, நம்ம ஊர்லெலாம் பண்ணுவாங்களே சாமியாரெலாம், அது மாதிரி நிறைய யோக சித்தியெல்லாம் பண்ணார். அவன் வந்து நிறைய அந்த யோக சித்தினால் நிறைய அற்புதங்களை ஜனங்கள் முன்னாடி பண்ணி காமிச்சான். இப்போ ஜனங்களுக்கும் அவன் மேலே நம்பிக்கை வந்துருச்சு, ஓ இவர் கடவுள் தான் விஷ்ணு தான் அப்படின்னு. ஆயிரக்கணக்கான பேர் அவனை ஃபாலோ பண்ணுறான், அவ்வளோ பற்றுதல் அவன் மேலே. அவன் என்ன வேணா பண்ணிடுவான், நம்ம பௌதிக கஷ்டம்லாம் போக்கிடுவான், ஏன்னா அவன் விஷ்ணு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவன் பின்னாடி எல்லாம் போயிட்டுருக்கான். அப்போது பிரிட்டிஷ்கார அந்த இவங்களுக்கு இவன் மேலே சந்தேகம் வந்துருச்சு, இவன் வந்து ஏதோ தப்பு பண்ணுறான். அப்போ வந்து அவன் என்ன அவன் பண்ணுறது சரியா தப்பா எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அந்த தர்மத்தில் உள்ளவங்க நல்லா கண்டுபிடிக்க முடியும். அப்போ பக்தி வினோத் தாக்கூரை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அந்த கவர்னர்லாம். இப்போ அவங்க கூப்பிட்டு பக்தி வினோத் தாக்கூரை கூப்பிட்டு இந்த கேஸை நீங்கள் டீல் பண்ணுங்கள். அப்போ ஒரு ஜட்ஜாக இருக்காங்க அந்த இடத்துல, நீங்கள் போய் இந்த கேஸ் டீல் பண்ணுங்கள், எங்களுக்கு இவன் மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது. பக்தி வினோத் தாக்கூர் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுறார், அவர் வரார் இந்த விசேஷனை பார்க்குறதுக்கே வர்றார். பக்தி வினோத் தாக்கூர் வந்து பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆயிரக்கணக்கான பேர் அவரை சூழ்ந்துருக்காங்க, அவர் சீடர்கள்லாம் இருக்காங்க. அவர் பக்தி வினோத் தாக்கூரை வந்தோடனே சொல்கிறார், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ தாக்கூர் பக்தி வினோத், நீ ஏன் அங்கே போயிருக்க, நீ ஏன் ஜெகநாதர் கோயிலில் இருக்க, அது வெறும் மரம், நான் தான் அந்த ஜெகநாதன், நான் தான் ஜெகநாதன் கலியுகத்தில் வந்திருக்கேன், நீ போய் அங்கேயே பண்ணிட்டு இருக்க, எனக்கு சேவை பண்ணு நீ அப்படின்னு சொல்கிறான். பக்தி வினோத் பயங்கரமான கோபம் வருது, ஜெகநாதர் வந்து அவதூறு பேசணுன்னே பயங்கர கோபம், நீ இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ வந்து என்னை கைது பண்ண வந்திருக்க, என்னை கைது பண்ண என்னது தெரியுமா, உன் குடும்பமே அழிஞ்சு போடுங்க, நீ உயிரோடு இருக்க மாட்டேன், உன் குடும்பத்தையும் நான் அழிச்சிருவேன், நான் விஷ்ணு, என்னுடைய அவதாரம் நோக்கி என்னென்ன உனக்கு தெரியாது, உனக்கு பக்தி வினோதாக இது ரொம்ப ஓவரா, இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இவனை வெளியில் எவ்வளோ நாள் விட்டு வச்சதே தப்பு, உன்னை அரெஸ்ட் பண்ணுங்க, நான் கைது பண்ணு, கைது பண்ணி ஜெயிலில் போட்டேன். ஜெயிலில் போட்டோடனே அவனுடைய சீடர்கள்லாம் பயங்கர கோபம், ஆயிரக்கணக்கான பேர் அப்படி கொந்தளிச்சிட்டாங்க, எங்கள் பகவான் அவன் ஜெயிலில் போட்டார். பார்த்தது அவன் என்ன பண்ணான், தன் யோக சக்தினால் அங்கேருந்து நிறைய கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பக்தி வினோத் தாக்கூருக்கு வந்து பயங்கரமான ஃபீவர் ஜுரம் விஷ ஜுரம் வந்துருச்சு. அவருக்கு ஒரு 7 வயசில் ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுக்கு விஷ ஜுரம் வந்து படுத்து படுக்கையாக இருக்குது, குடும்பத்தில் எல்லாருக்கும் ரோகம் வியாதி, பயங்கர கஷ்டம், அங்கே ஸ்கூல்லாம் தீப்பிடிச்சு எரியுது, இந்த மாதிரி நிறைய துன்பத்தை பண்ணிட்டு இருக்கான் அங்கே ஜெயிலுக்குள்ள உட்காந்து. பக்தி வினோத்தாருடைய மனைவி வந்து சொன்னாங்க, விட்டுடலாம் அவனை, அவன் பாரு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், நம்ம பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களே அவனுக்கு கஷ்டப்படணும், அவனை விட்டுடுங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க. பக்தி வினோத்தார் சொன்னார், என் உயிரே போனாலும் சரி, நம்ம ஒட்டு மொத்த பேர் இறந்து நம்ம ஃபேமிலியாக இறந்து போனாலும் சரி, அவனை வெளியே விடக்கூடாது, நம்ம எல்லாரும் இறந்து போனாலும் பரவாயில்ல, அவனை வெளியே விட மாட்டேன் அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் வருது, அவனை வந்து ஒன்றுமே செய்ய முடியல, எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், இன்னும் பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணலான்னு வச்சுட்டு இருந்தார், இன்னும் போனால் அவன் முடியல தான் அந்த சக்தியில் வச்சுருந்தார், அவரே கத்திரிக்கோள் எடுத்துக்கோ முடியை வெட்டி விட்டேன், முடியை வெட்டி விட்டோடனே கொஞ்ச நாளில் அவன் ஜெயிலே செத்து போனான், அவ்வளோதான். இதுதான் பக்தி வினோத் தாக்கூர் மாதிரி ஆச்சாரியர் வந்து பயங்கர ஃபயராக இருக்கும், கிருஷ்ண பக்தி எதிராக யாராவது அவதூறு பண்ணுறாங்க, பகவானை வந்து அவதூறு பண்ணுறாங்களே, தன்னை வந்து போலி அவதாரமாக காமிச்சுக்கிறாங்கன்னா உடனே ஆச்சாரியனால் பொறுத்துக்க முடியாது. பக்தி சித்தாந்த மகாராஜா அப்படி தான், அவருடைய பையன் இருந்தார் இல்லையா, நான் பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவர் குழந்தை வேணும்னு சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிச்ச வந்து பக்தி சித்தாந்த சஷ்டர் விமல் பிரசாத். குழந்தை வந்தது, குழந்தை பிறக்கிறது வந்து ரத யாத்திரை நடக்குது, ரதம் வந்து வந்துட்டு இருக்கச்சே வந்து அவங்க வீட்டு முன்னாடி வந்து ரதம் நின்றுடும், போகவே செய்யாது, எல்லாம் வச்சு இழுக்கிறாங்க, யானை வச்சு தள்ளுறாங்க, ராஜா வந்து நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இழுக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் ரதம் போகவே இல்லை. பக்தி வினோத் தாக்கூர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த குழந்தை எடுத்துட்டு வந்தார், குழந்தை எடுத்து வந்து ஜெகநாத் முன்னாடி வச்சவொடனே ஜெகநாத் மாழை வந்து மேலே விழுந்து குழந்தை மேலே. அப்போ வந்து பவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட விமலா, விமலா தேவியோட ஆசீர்வாதம், சுபத்ரா தேவி விமல் பிரசாத் பேர் வச்சு அவரும் அதே மாதிரி தான். சிம்ம குரு பக்தி சித்தாந்த் மகாராஜ் இந்த ரோட்டு வழியே வரான்னா மாயாவாதி அந்த ரோட்டு வழியே ஓடி போயிடுவாங்க. ஆமா, பக்தி சித்தாந்த் மகாராஜ் இந்த ரோட்டில் எப்படி நடந்து தம்பனூர் ரோட்டில் நடந்து வராருன்னா மாயாவாதி அந்த ரோட்டு வழியே ஓடிடுவானா? ஏன்னா அவர் ஓடி போய் பிடிச்ச சட்டையை பிடிப்பாரா? அவங்க எப்படி சொல்ற கிருஷ்ணர் போடலன்னு சொல்லி போய் சட்டையை பிடிச்சி கேட்பார். அவர் பார்த்தாலே ஓடிடுவான் பையன். அந்த மாதிரி ஒரு பையன் அவரு பக்தி வினோத் தாக்கூர். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணார் குழந்தைய சின்ன வயசுலேயே வந்து. அவர் அப்படி தான் பக்தி வினோத் தாக்கூர் 6 வயசு இருக்கச்சே வந்து 2 வயசு இருக்கும்போதே யோசிச்சு பாருங்க, 2 வயசு இருக்கும்போதே நிறைய கவிதை எழுதுவாரன் பகவானை பற்றி, பகவானை பற்றி நிறைய பாட்டெல்லாம் எழுதுவாரன். 6 வயசு இருக்கும்போது ராமாயண மகாபாரதம் ஃபுல்லாக அவர் தெரியும். பக்தி வினோத் தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர் 2 வயசு இருக்கும்போது நிறைய பகவானை குறித்து கவிதை எழுதினார். நம்ம வயசு 2 வயசு குழந்தைக்கு தவளை கூட ஒழுங்காக வராது இல்லையா? அப்புறம் 6 வயசு இருக்கும்போது ராமாயண மகாபாரதம் ஃபுல்லாக எல்லா கதையும் தெரியவர். ராம நாம சொல்லிட்டு ராமரோட அவருடைய அவங்க ஃபேமிலியில் அவ்வளோவா யாருக்கும் கிருஷ்ண உணர்வு கிடையாது. பட் அவங்க தாத்தாவுக்கு வந்து நல்ல பக்தி உண்டு ராம கதையில் ஒன்று. அவங்க தாத்தாட்டிருந்து கேட்டு கேட்டு அவருக்கு பகவான் மேலே அன்பு வந்து. தென் ஒரு இடத்துல அவர் சின்ன வயசுல அப்படி தான் இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். பக்தி நோத்தாக்கு படித்து நல்ல ஸ்காலர், இங்கிலீஷ் லத்தீன் உருது இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் தெரியும். பைபிளில் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காங்க பைபிளில், அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, அப்புறம் குரானில் நபி என்ன சொல்லியிருக்காங்க, நம்முடைய வேத தர்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது எல்லாமே படிச்சுட்டேன். எல்லாம் படிச்சுட்டு ஒரு தடவை வைஷ்ணவ அசோசியேஷன் அதில் தான் சைத்தன் மாப்பிடி போதனைகளும் படிச்சுட்டேன். அப்போ அவர் முடிக்கு வந்தார், இதுதான் எல்லா வேதங்களுடைய சாரம், சைத்தன் மாப்பிடி அவதாரம் அவருடைய லீலைகள் அவருடைய போதனைகள் தான் எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம், இதுதான் நம்ம வந்து ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு கன்க்ளூட் பண்ணார். அப்போ தான் கிருஷ்ணவனோட பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இப்படி பக்தி வினோத் தாக்கூர் வந்து எண்ணற்ற புஸ்தகங்கள் எழுதி எல்லாருக்கும் இந்த கிருஷ்ணனை போய் சேர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு வந்து கௌடி வைஷ்ணுன்னு இருக்காது. அவர் இல்லைன்னா அவர் நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். நம்ம ஆத்மீக வாழ்க்கையில் நம்ம ரொம்ப பேர் கடன் பட்டிருக்கோம். அதில் நம்ம பூர்வாச்சாரியர்கள் இதுக்கு முன்னாடி அந்த பலதேவ வித்யாபூஷன் கொஞ்ச நாள் முன்னாடி அவரோட இது வந்து பலதேவ வித்யாபூஷனுடைய மறைவுதனம் வந்து. அவர் இல்லைன்னா இந்நேரம் வந்து கௌடி வைஷ்ணுனா ஏற்றுக்க சம்பிரதாயமே இல்லைன்னு சொல்லிட்டேன். இது ஒரு சம்பிரதாயமே கிடையாதுன்ட்டேன். அந்த டைமில் பலதேவ வித்யாபூஷன் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இதுதான் இது உண்மையான சம்பிரதாயம் தான். பகவானே வந்து பாசிட்டு வந்தார், நான் சொல்கிறேன் நீ எழுதுன்னு. கோவிந்த தேவ் ஜெய்ப்பூரில் இருக்கிற கோவிந்த தேவ் வந்து கிருஷ்ணா வந்து சொன்னாங்க ஒரு உட்காந்து எழுதுனேன் வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம். பகவானே வந்து சொன்னாங்க கோவிந்த பாஷம் நம்முடைய சம்பிரதாயத்துடைய சாஸ்திரம். அதுக்கப்புறம் பக்தி வினோத் தாகூர் பிரபுபாதர், பிரபுபாதர்னு அவரோட நம்ம நிலைமையை நமக்கு என்ன தெரியும், நம்ம எங்கேயாவது டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்றது பிரபுபாத இல்லைனா. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமில் அந்தந்த நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தந்தால் போல் கிருஷ்ணா வந்து ஆச்சாரியம் அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்கார். பக்தி வினோத் தாக்கூர், பிரபுபாத், பலதேவ் வித்யாபூஷன் இந்த மாதிரி ஆச்சாரியக்கு நம்ம ரொம்ப கடன்பட்டுருக்கோம். நம்ம வந்து இதெல்லாம் எதுக்காக, நம்ம கிருஷ்ணன் மேலே அன்பு வளர்த்துக்கணும், கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடையணும், கிருஷ்ணா அடையணும். அதுக்கு பகவான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறார். ஒரு ஆச்சாரியம் வராங்க அவங்க வந்து நான் முன்பே சொன்ன மாதிரி பேசுறதில்லை, அந்த மாதிரி வாழ்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும். ஒட்டுமொத்த குடும்பம் அழிஞ்சால் பரவாயில்ல, நான் வந்து அவனை வெளியே விட மாட்டேன். பக்தி வினோத் தாக்கூர் பக்தி வினோத் தாக்கூர் வந்து இன்னொரு பியூட்டிஃபுல் லீலா. சைத்தன்ய மகாபிரபு லீலை பண்ண இடத்த வந்து ஒவ்வொருத்த சொல்கிறேன், இங்கே லீலை பண்ணார் அங்கே லீலை பண்ணலாம். 500 வருஷம் ஆயிடுச்சுல, 500 வருஷம் ஆனவொடனே இந்த இடம் எதுன்னு சரியாக தெரியல. ஒருத்தர் கங்கைக்கு இந்த பக்கங்கிறான், ஒரு கத்து கங்கைக்கு அந்த பக்கங்கிறான். இதை கண்டுபிடிக்கணும், சரியான இடத்த கண்டுபிடிக்கணும். பின்னாடி வரக்கூடிய வைஷ்ணவர் வந்து சரியான வழியில் நடத்தப்படணும். ஆச்சாரியனுடைய முதல் சேவை என்னென்னா ஜனங்களை வந்து நல்ல சரியான முறையில் சரியான வழியில் நடத்தணும். சும்மா தப்பு தப்பாக எதுவும் சொல்லி கொடுத்துடக்கூடாது. அப்போ சைத்தன்யமா லீலை நடந்ததோட இதுதான் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஜெகநாத் தாஸ் பாபாஜி இருந்தார், நம்ம சம்பிரதாயத்தில் இன்னொரு ஆச்சாரியர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 127 வயசு இருக்கும். இப்படி ரொம்ப நம்ம போட்டோலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வளைஞ்சு உட்காந்துருப்பார். கண்ணு ஒரு நாள் பார்க்க முடியாது, இம்மையை ரெண்டு கையில் இப்படி தூக்கி தான் பார்க்க முடியும். ரெண்டு கையை கொண்டு இம்மையை தூக்கணும், இப்படி தூக்குனா தான் யார் வந்திருக்கா யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு இட் வாஸ் வெரி ஓல்டு. அப்கோர்ஸ் அவருடைய உடல் வந்து பௌத்திகமானது இல்லை, பட் ஆனாலும் அவர் அந்த அளவுக்கு வெரி ஓல்டு வயதாக இருந்தார். அப்போ பக்தி வினோத் அவர் அவர் வந்து அவருடைய சீடர் இருந்தார் விபின், அந்த சீடர் வந்து அவர் கூடையில் வச்சு தான் தூக்கின் போவார். பெரிய கூடையில் வச்சு தான் அவர் எங்கே போகணுன்னா தூக்கின் போகணும். ஆச்சாரியர் ஜெகநாதாஸ் பாபாஜி அப்போ பக்தி வினோத் தாக்கூர் அவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு, ஏன்னா நீங்கள் ஆச்சாரியர் இதுக்கு முன்னாடி இருந்து எங்களுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் நீங்கள் சேவை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சைதன்மா பிள்ளையிலே பண்ண இடங்களை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல, தயவுசெய்து நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். அவர் என்ன உதவி செய்யப்படுறப்போ, சரி பரவாயில்ல நான் வரேன், அவருக்கு உற்சாகம் நான் கூட வரேன். ஏன்னா பக்தி வினோத் தாகூரோட ஆர்வம் அவருக்கு ரொம்ப உற்சாகம் கொடுத்து அவர் சீடர் வந்து கூடையில் வச்சு தூக்கின்னு போகிறார். இன்னும் பிபின் பிகாரி அல் பக்கி பிகாரின்னு ஒரு பேர் கூடை வச்சு தூக்கின்னு போகிறச்சே வந்து இப்போ நம்ம சைத்திரமா பிள்ளையிலே பண்ண ஆர்டர் இல்லையா, அது வந்தோடனே கூடையிலேருந்து குதிச்சிருவார். கூடையிலேருந்து குதிச்சு ஹரிபோ ஹரிபோ கோரங்கா கோரங்கன் நடக்கவே முடியாமல் இருந்தது. இதுதான் சைத்திரமா பிள்ளையிலே பண்ண இடம் அப்படின்னு பக்தி வினோத் தாகூர் காமிச்சு கொடுத்தது. ஆச்சாரியர் அதெல்லாம் காமிச்சு கொடுக்க முடியும். நம்ம யாத்திரைக்கு போயிட்டு அப்படியே சும்மா வெடிப்பதில் வர முடியாது, ஆச்சாரியர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அவர் தான் இந்த ஆன்மீக ஸ்தலத்தை வந்து நமக்கு காமிக்க முடியும். குருவோடைய கண்ணில் தான் அதை பார்க்க முடியும். குருவோடைய கண்ணில் வச்சுக்கலாம் அப்படியே போய் வேடி பார்த்துட்டு வந்துடுவோம், இதில் எக்ஸிபிஷன்லாம் போய் பார்க்குற மாதிரி. ஸோ குருவோடைய கருணை, குரு தான் ஆன்மீக குரு, ஆன்மீக குரு தான் நமக்கு ஆன்மீக உலகத்தை காமிக்கிறார். அப்போ பக்தி வினோத் தாக்கூர், ஜெகநாதாஸ் பாபாஜி, பிரபுபாதர், குரு மகாராஜ் இவங்கெல்லாம் தான் வந்து ஆன்மீக உலகத்தை நம்ம காமிக்க முடியும். அவங்களுடைய கருணை இருந்தால் தான். இல்லாட்டி நம்ம இப்போவும் நமக்கு தெரியாது சைத்தன்யமா பிள்ளையிலே பண்ணோட ஏதோ ஒரு நினச்சிட்டு இருக்கோம், எங்கேயா கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கோம். இந்த சில டைம் இந்த இதெல்லாம் டூரிஸ்டெல்லாம் வருவான், அவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் நீங்கள் விருந்தாவன்லாம் போன அப்படி தான் பண்ணுவான், வாங்க வாங்க இந்த கோயிலில் ஏதோ ஒரு கோயிலில் கூட்டிகிட்டு போயிடுவான், அவ்வளோதான். அந்த மாதிரி ஆகிடும். ரைட் ரைட்டான சரியான நபர், சரியான நேரம், சரியான இடத்துல நம்ம அழைச்சிட்டு போகணும். அதுதான் ஆச்சாரிய கிருஷ்ணா அனுப்பிச்சு வைக்கிறார். பக்தி வினோத் தாகூருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய படைப்பு வந்து சரித்திர புகழ் வாய்ந்தது, அழிவற்றது. அவருடைய படைப்புகள், அவருடைய பகவானுக்காக அவர் அர்ப்பணித்த எல்லா விஷயம், புஸ்தகங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து இன்றும் நமக்கு வந்து பிரபாவுடைய கருணையில் நம்ம பின்பற்றின். இல்லாட்டி நம்முடைய நிலைமை அவ்வளோதான், ஒன்றுமே தெரியாது நமக்கு என்ன இருக்கு. அதனால் நம்ம கடன் ரொம்ப கடன்பட்டிருக்கோம் பக்தி வினோத் தாகூர் பிரபுபாதர். நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் பகவான் மேலே அன்பு ஏற்படணும், நல்ல அந்த விசுவாசம் வரணும், கிருஷ்ண பக்தியில் தொடர்ந்து பக்தியில் முன்னேற்றம் வரணும், வைராக்கியம் வரணும், பக்தியில் வைராக்கியம் இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் யார் கொடுக்க முடியும், ஆச்சாரியம் தான் கொடுக்க முடியும். நம்ம சுயமாலாம் கொண்டு வர முடியாது, ஆச்சாரியிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இன்றைக்கி அவருடைய மறைவு தினம் வந்து பிரார்த்தனை பண்ணணும், நீங்கள் இந்த உலகத்தில் தோன்றி எல்லா அற்புதங்கள் பண்ணீங்க, உங்களுடைய கருணையினால தான் எங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடச்சிருக்கு, நீங்களாம் இல்லைன்னா நாங்கள் வந்து எங்களை வந்து ரொம்ப அனாதையாக தான் இருக்கணும், நாங்களாம் அனாதை மாதிரி தான். நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு வந்து இப்போ ஓரளவுக்காது இந்த நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லக்கூடிய பாக்கியமே கிடச்சிது. இன்னொருத்த பண்ணா அப்படி தான், இது ஒன்றும் அற்புதமாக ஒரு லீலை இருக்குது. ஒருத்தன் பக்தி வினோத் தாகூர் பீரியடில் கீர்த்தனை பாடும்போது என்ன சொன்னால், ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ராதே ராதே ராதேஷாம் ராதேஷாம் அப்படி பாடணும். ஜபிக்கும் போது ஹரே கிருஷ்ணா பண்ண அவன் உளறி விட்டான். யாரோ ரகுநாத் தாஸ் பாபாஜி யாரோ ஒரு ஆள், பக்தி வினோத் தாகூர் சொல்கிறார் அப்படி சொல்லக்கூடாது, சாஸ்திரத்தில் அப்படி இல்லை, ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் சொல்ல சொல்லியிருக்கு. ஆனால் அவர் அபராதம் பண்ணா, நீ என்ன வைஷ்ணவ, நீ திலக் போடல, கண்டிமாலை போடல, கோட் ஷூட்டெல்லாம் போட்டிருக்க, நீ ஒரு வைஷ்ணவனா அப்படின்னு அபராதம் பண்ண. பக்தி வினோத் தாகூர் ஆச்சாரியர் இல்லையா, ஒன்று வைஷ்ணவர் ரொம்ப அமைதியாக பேச போயிட்டார். நம்ம வைஷ்ணவ அபராதம் பண்ணனால கொஞ்ச நேரம் கொடூரமான வியாதி வந்து இறந்து போனோம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் அவனோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் திருத்திக்கிட்டாங்க, கரெக்டு ஆச்சாரியர் சொன்னது கரெக்டு தான், பக்தி வினோத் தாகூர் சொன்னது கரெக்டு, நம்ம வந்து அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி எல்லாம் கற்பனை பண்ணி எதோ மாற்றி விட்டுருவாங்க, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மாற்றி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, என்னென்ன பண்ணிடுவாங்க. ஸோ அது அந்தந்த நேரத்தில் அது எது நடக்குமோ அது வந்து சரியான இடத்துல கொண்டு போகிறது ஆச்சாரியோட வேலை. ஆனால் அவங்க அது மாதிரி அவங்க சாதாரண நபரும் கிடையாது. ரொம்ப இன்னொரு பேஸ்ட் பக்தி வினோத் தாகூர் வந்து அவருடைய தீக்ஷா குரு வந்து விபின் பிகாரி கோசாமி ஒருத்தர். அப்போ வந்து பக்தி தாகூர் ஒரு 6-7 வயசு சின்ன பையன் தான், ஒரு 6-7 வயசு இருக்கும். ஒரு நாள் விபின் பிகாரி கோசாமி வந்து பக்தி வினோத் தாகூர் வீட்டுக்கு வந்திருக்காரு. பக்தி வினோத் தாகூர் வந்து நமஸ்காரம் பண்ணார், குருவுக்கு நமஸ்காரம் பண்ணார். இவர் தன்னுடைய கால் எடுத்து அவர் தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணு. இதை வந்து விமல் பிரசாத் பார்த்துட்டே இருந்தார். இந்த சின்ன பையன் யார், பக்தி சித்தாந்த மாதிரி இருந்துச்சு. அவர் பக்தி வினோத் தாகூர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவர் குருகிட்ட போய் பேசினார், உனக்கு என்ன ஒரு தைரியம் தான் என் அப்பாவோட தலைமையில் நீ காலை வைப்ப. அவர் யார் தெரியுமா, அவர் நித்திய சித்தா, பகவான் லோகத்துல இங்கே வந்திருக்காரு அப்படின்னு போல்டாக பேசினார். அவர் அவன் அப்பாவுடைய குருகிட்ட பேசுற, நீ குருவா இருக்கலாம், அவர் யாரு, அவர் வந்து பகவானுடைய நித்திய சித்தா, கிருஷ்ணாவோட மஞ்சிரி ஆகும், என்னும் பண்ணக்கூடாது. அதை வந்து பின்னாடி வந்து விபின் பிகாரி அவர்கிட்ட சொன்னார், பக்தி வினோத் தாகூர் தாகும் பையன் ரொம்ப போல்டு, உடனே சொன்னார் என்கிட்ட வந்து. அந்த மாதிரி பக்தி வினோத் தாகூர் நாட்டு ஆன்மீக பர்சன், சாதாரண நபர் கிடையாது. நம்ம ஆச்சாரியம் யாருமே சாதாரணமான நபர்கள் கிடையாது. இப்போ இருக்கிறவங்களாட்டும் முன்னாடி இருந்தவங்களாட்டும் எல்லாருமே பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க, நம்மளையெல்லாம் வழி நடத்துறது இல்லை, நம்ம வந்து தவறான வழியில் போடுவோம். ஹரே கிருஷ்ணன், ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.
பக்தியினோட பார்க்கும்போது நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். எப்படின்னு கேட்டால் கிரகஸ்த லைஃப் எப்படி லீட் பண்ணார், அவர் இவ்வளோ குழந்தைய வச்சுட்டு இவ்வளோ நல்லா பக்தி பண்ணியிருக்காரு, நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஆனால் அதே டைமில் அவர் வந்து எம்பவர்ட் ஆச்சார், அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காரு, அதனால் அவரால் பண்ண முடியும். அப்போது ஆர்டினரியான நம்மளோட
அவரோட அவர் ப்ளஸ் பண்ணால் நம்ம பண்ண முடியும்.
அவரோட
பிளஸிங் இல்லையா, இதே மாதிரி தான் கேட்பாங்க என்கிட்ட. நம்ம பாகவதம் கிளாஸ்லாம் படிக்கும்போது நம்ம வந்து குந்தி தேவி மாதிரி இருக்கணும், நம்ம வந்து துருவ மகாராஜ் மாதிரி இருக்கணும், பிரலாதர் மாதிரி இருக்கணும், பிரபு அவங்களாம் எக்ஸாட்டட் டிவோட்டிஸ், நம்ம ஆரம்ப நிலையில் பக்தர், நம்மளால் எப்படி அப்படி இருக்க முடியும்? முடியும். எப்படி? தொடர்ந்து பயிற்சி பண்ணணும், அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வேணும். இப்போ நம்ம நினைக்கிறோம் சரி ஓகே, பக்தி வினோத் தாக்கர் வந்து பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டார், அவரால் முடியுது, நம்மளால் ஏன் முடியல? நம்மளால் முடியும்னு காமிக்கிறது தான் அவர் வந்திருக்காங்க. ரகசாசம் வந்து இது பண்ண முடியும், இல்லாட்டி ஏன் அவர் அவ்வளோ அசௌகரியங்களை ஏற்றுக்கணும்? இப்போ பகவானால் இங்கே அனுப்பி வைக்கட்டவங்க பிரபுபாதர், பிரபுபாதர் பக்தி வினோத் தாக்கர் இவங்களாம் அவங்க லைஃப்பில் வந்து அப்படியே சொகுசாக பக்தி பண்ணலை. அவர் சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டாங்க பக்தி வினோத், அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துபடுவாங்க, சின்ன வயசில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க, இதுக்கடையில் இந்த மாதிரி இந்த விசைகிஷன் அவனுடைய தொந்தரவு, இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா பக்தி சித்தாந்த மகாராஜ போதனையில் இருக்குது, அவங்க கடந்து வந்த பாதைகள் வந்து முற்கள் நிறைந்து இருக்குங்கிறார். முற்கள் இப்போ இயேசு கிறிஸ்துவ ஆகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ஆச்சாரியன்னு வரும்போது அவங்க வந்து சொகுசாலாம் பக்தி பண்ணியிருக்க மாட்டாங்க. பிரபுபாவை வந்து கிருஷ்ணா இங்கே அனுப்பிச்சு வச்சாரு, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் பண்ணிருக்கலாமே, பிரபுபா வந்தார் டக்கு டக்குன்னு பிரச்சாரம் பண்ணாங்க, நிறைய சென்டர் பண்ணாங்க, அப்படி இல்லை. ஒவ்வொரு இதுலையும் பிரபுபா கஷ்டப்பட்டாங்க, தானே புக்கு எழுதி எழுதி அதை பிரிண்ட் பண்ணி அவரே ரோடோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க இல்லையா. உதவி கேட்குறாங்க, அமெரிக்காவில் போயிட்டு லெட்டர் போடுறாங்க இந்திரா காந்திக்கு, நீங்கள் கொஞ்சம் பணம் அனுப்பி வைங்க, இங்கே வந்து நிறைய ஆர்வமாக இருக்காங்க, கோயில் கட்டலாம், இங்கேருந்து பணம் அனுப்ப முடியாது, நீங்களே பார்த்துக்கணும். அப்போ கிருஷ்ணரை மட்டும்தான் அவர் டிபெண்ட் பண்ணியிருந்தார், வேறு யாருமே. ஆன்மீக குருவுடைய போதை கட்டளை, கிருஷ்ணாவுடைய கருணை, ரெண்டு மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருந்தார் ஆச்சாரி. அந்த மாதிரி தான் ஒரு கிரகஸ்தராக இருந்தானா பக்தி வினோத் தாக்கர் வந்து ஓகே அவர் ஆச்சாரியர் நல்லா பண்ணாங்க, என்னால் என்ன பண்ண முடியும்? அதுதான் ஆச்சாரியுடைய கருணை வேணும். பகவான் ஆச்சாரியிட்ட பிரார்த்தனை பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு இந்த பௌதிக லோகத்தில் வந்தப்போ கூட நிறைய அசௌகரியங்கள் இருந்தப்போ கூட நீங்கள் வந்து குடும்பத்தையும் நல்லா பார்த்துட்டீங்க, பிரச்சாரம் பண்ணீங்க, புஸ்தகம் பண்ணி எல்லாமே பண்ணீங்க. எனக்கு அந்தளவுக்கு பண்ணக்கூடிய சக்தி இருக்கான்னு தெரியல, ஆனால் அட்லீஸ்ட் என்னுடைய ரெண்டு குழந்தைய பார்த்துக்கிறோம், அவருக்கு பத்து குழந்தை இருந்து, அவருக்கு பத்து குழந்தை, அவர் வந்து புஸ்தகம் எழுதணும், இதில் கெஸ்ட்டு வருவாங்க, அவருடைய ஷெட்யூல் இருக்குது என்கிட்ட சாஸ்திரத்தில் இருக்குது, அவர் எத்தனை மணிக்கு எழுதிப்பாங்க, எத்தனை மணிக்கு தூங்குவாங்க, எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க, எங்கே போவாங்க, எங்கே வருவாங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அப்போ அவர் வந்து பத்து குழந்தையும் பார்த்துட்டாங்க, கோர்ட்டில் வந்து கோர்ட் கேஸு நம்மளாம் பண்ணுவாங்க, கோர்ட்டில் வாய்தா வாய்தான்னு போயிட்டே இருக்கும், ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வந்துன்னா இழு இழுன்னு இழுத்து எட்டு வருஷம் பத்து வருஷம் அவர் அன்னைக்கு போவாராம், காலையில் போவார், இன்றைக்கி எவ்வளோ கேஸு அன்றைக்கி சாயந்தரம் முடிஞ்சுது, காலையில் போயிட்டு இன்றைக்கி என்னென்ன கேஸ் ஒரு இருபது கேஸ் இருபத்தஞ்சி கேஸ் இருக்கா அன்றைக்கே முடிஞ்சுது, அவ்வளோதான் ஃபைல் க்ளோஸ் தூக்கி போடுங்க முடிஞ்சு பாருங்கள். அது அதுலேயும் அவர் பர்ஃபெக்டாக இருக்கார், கோர்ட் ஹேண்டிலிங் பௌதிகத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கார், ஸ்பிரிச்சுவலையும் பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ நம்ம அந்தளவுக்கு 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, பட் அந்த அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணணும். அவர் பத்து குழந்தை இருந்தது, எனக்கு ரெண்டு குழந்தை, அவர் பத்து குழந்தையும் கிருஷ்ணா கான்சியஸில் வச்சுருந்தார், நான் அட்லீஸ்ட் ரெண்டு குழந்தையே வச்சுக்கோங்க. அப்போ அங்கே வந்து மினிமைஸ் ஆகிடுச்சு நம்மளுடைய இதெல்லாம். ஸோ நம்ம வந்து இப்போ புக்கு எழுத வேண்டியதில்லை, ஏற்கனவே நிறைய புக்கு எழுதி எழுதின புக்கை படிச்சிருந்தாலே போதும், எழுதியிருக்கிற புக்கை படித்தாலே போதும், நம்ம புக்கு எழுத வேண்டியது. மேபி நம்ம வந்து ஆச்சாரியுடைய புஸ்தங்களை வந்து மொழிபெயர்ப்பு செய்யலாம், அது ஒரு சேவை தான், பட்டு அது வந்து அது அப்புறம் வச்சுக்குவோம், ஃபஸ்ட் நம்மளுடைய சாதனை வச்சுக்குவோம். நம்ம சாதனை பண்ணுறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது, நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சேவைகளை பண்ணுறது, இது நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது, இதை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அவருடைய கருணை வேணும், கிருஷ்ணாவுடைய கருணை வேணும், எதுவுமே அவங்க கருணையெல்லாம் பண்ண முடியாது, ஆச்சாரியுடைய கருணையெல்லாம் பண்ண முடியாது, கிருஷ்ணாவுடைய கருணையெல்லாம் பண்ண முடியாது எல்லாத்துக்குமே. அப்போ அவங்க இங்கே வந்து சுகமாக எதுவுமே பண்ணலை, சொகுசாக வாழலை இங்கே. அவங்க மட்டும் இல்லை, ஏதோ ஒரு ஆச்சாரியர் எடுத்துக்கிட்டாலும் அவங்க இங்கே சொகுசாக பக்தி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பாகவதத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு பக்தரும் இந்த பக்தருடைய சரித்திரம் படித்த பாகவதத்தில் ரொம்ப சொகுசாக வாழ்ந்தார், கிருஷ்ணாட்ட போயிட்டார். ஒரு பக்தரை சொல்லுங்க பார்க்கலாம், பிரல்லாதுலேருந்து ஆரம்பித்து எல்லா பக்தரும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு தான் பகவான் போய், அது எதுக்காக அது அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது, அது அவங்க கஷ்டமாக நினைக்கிறது இல்லை, அது பகவானுடைய கருணை ஏற்றுக்கிறேன். நம்ம வந்து நம்மளுடைய உணர்வு வந்து பௌதிகமாக இருக்குன்னா அது நமக்கு கஷ்டமாக தெரியுது, அது கஷ்டமாக தெரியாது. எப்போது கிருஷ்ண உணர்வு நம்ம பக்குவாயிட்டோம், கிருஷ்ண உணர்வு பக்குவமாக இருந்தால் பௌதிகத்தில் எதுவுமே நமக்கு கஷ்டம் தெரியாது, எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ இந்த குழந்தைய கிருஷ்ணர் எனக்கு கொடுத்துருக்காங்க கிருஷ்ணபக்தி பண்ணுறதுக்கு, ஸோ என்னுடைய டைம் வந்து அவர் ஒரு வாட்ச் வச்சுருப்பாரு, இப்போ பேக்கெட்டில் எடுத்துகிட்டு டைம் பார்த்துட்டே இருப்பார், நல்லா கரெக்டாக டைமுக்கு நடக்குதா, டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணுவார், நம்ம வந்து நேரத்தை மட்டும் சரியாக யூஸ் பண்ணிட்டா போதும், எல்லாமே கரெக்டாக பண்ணிடலாம். நம்ம நேரத்தை வந்து நிறைய வேஸ்ட் பண்ணி வீண் பண்ணிடுறோம். ஸோ நேரத்தை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பா, இந்த டைம் என்ன பண்ணணும், இந்த டைம் என்ன பண்ணணும், இந்த டைம் கெஸ்ட் வருவாங்க, இந்த டைம் நான் சாண்டிங் பண்ணணும், இந்த டைம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும், இந்த டைம் நான் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த டைம் கோர்ட்டுக்கு போகணும், இதெல்லாம் ஒரு டைம் எல்லாமே டைம் ஷெட்யூல் போட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். அது மாதிரி நம்மளும் டைம் வச்சுக்கணும், இந்த டைம் சாண்டிங் டைம், இந்த டைம் வந்து குக்கிங் டைம், இந்த டைம் ஆஃபரிங் டைம், இந்த டைம் வந்து பிரசாதம் சாப்பிட்றது, புக் ரீட் பண்ணுறது, பிரச்சாரம் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் போதும், எல்லாமே கரெக்டாக பண்ணணும். ரேஷன்.